நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
மொரீஷியஸ் தீவில் வாழும் தமிழர்களின் சமூக அரசியல் கலை இலக்கிய பண்பாடு என்று தமிழர்களின் வாழ்வியல் குறித்து நாம் இன்று தெரிந்து கொள்ள உள்ளோம். இத்தகவல்களை நமக்கு தருகிறார் மொரீஷியஸ் தீவில் பிறந்து வளர்ந்து பெற்றோர் தமிழ்மொழி பேசாவிடனும் தமிழ் மீதான ஆர்வம் காரணமாக தமிழ் கற்று அங்குள்ள குழந்தைகளுக்கு தமிழ் கற்றுத்தரும் ஆசிரியராக பணியாற்றும் கதிர்வேல் அவர்கள். மொரீஷியஸ் தீவில் வாழும் கதிர்வேல் அவர்களோடு நாம் தொலைபேசி வழி உரையாடுகிறோம். மொரீஷியஸ் தீவின் வரலாறை சற்று விளக்குங்களேன்.
மொரீஷியஸ் ஒரு தீவு. இது இந்திய பெருங்கடலின் நடுவே ஒரு மிக முக்கியமான இடத்தில் அமைந்திருக்கிறது. அதனால் மொரீஷியஸுக்கு பல சிறப்பு பெயர்கள் உள்ளன. இந்திய பெருங்கடலின் திறவுகோல் என்றும் இந்திய பெருங்கடலின் தாரகை என்றும் சொல்வார்கள். பரந்த கடலிடத்தை விரைந்து வருகின்ற பெருங்கலங்கலங்களுக்கு வழிகாட்டுவது கலங்கரை விளக்கு. அது போலவே உலக பெரு நாடுகளுக்கெல்லாம் அழகுலி காட்டி அகமிக மகிழ செய்வது மொரீஷியஸ் தீவு. இதன் நிலப்பரப்பு 720 சதுர மைல்கள், 720 ஸ்கொயர் மைல்ஸ். இத்தீவில் இயற்கை எண்ணெய் கோயில் கொண்டிருக்க பறவை இனம் பாட, வண்ணமயில் தோகை விரித்தாட கண்டவர் வியந்து மகிழ்வர். கேட்டோர்க்கான விழைவர் சுருங்கக்கூரின் அழகு தெய்வம் மொரீஷியஸ் தீவு. மொரீஷியஸுக்கு ஒப்பு மொரீஷியஸ். இந்த மொரீஷியஸினுடைய அழகினை 1973 ஆண்டில் மகாகவி சுத்தானந்த பாரதியார் மொரீஷியஸுக்கு வந்தபோது ஒரு அருமையான பாடலை எழுதி இந்த பாடலினுடைய அழகு இது. வாழியவை வாழியவை மொரீசு, வளங்குலுங்கும் இளம் பொலிவாள் மொரீசு, ஆழியலை கும்மி தட்டும் மொரீசு, அழகு மலை சூழுமெங்கள் மொரீசு, பச்சை வளம் பல பழக்கும் மொரீசு, பறவையினம் பாடுகின்ற மொரீசு, உச்சமலை ஓங்கி வளர் மொரீசு, உலகினிலே சிறந்ததுன மொரீசு, மண்ணெல்லாம் கரும்புரசம் ஊருமே, மனமெல்லாம் மாணிக்கத்தேன் பாருமே, என்ன என்ன கவலையெல்லாம் மாறுமே, எல்லாரும் நல்லதென தேருமே, தமிழர்களின் உழைப்பினிலே தழைத்ததே, சைவ சமயத்தினிலே செழித்ததே, பழகியதும் பாலமுதம் போலுமே, பண்பாட்டால் அருளுவதனாலுமே. இந்த மொரீஷியஸினுடைய எழிலை கண்டு இவரால் பொறுக்க முடியவில்லை. அப்படி ஒரு கவிதை எழுதி நமக்கு கொடுத்தார்.
மொரீஷியஸ் தீவில் அங்குள்ள தமிழர்களின் பூர்வீகத்தை சொல்லுங்களேன்.
இப்ப இந்த தமிழர்களை பத்தி, அவர்களுடைய குடியேற்றத்தை பத்தி நாம் பார்ப்போம். பிரெஞ்சு ஆட்சியின் போது மஹேதுல் அபுதுனு என்னும் ஆளுநர் 1735 ஆண்டு புதுச்சேரியிலிருந்து தமிழர்கள் சிலரை வரவழைத்தார். அப்போது வந்த தமிழர்கள் கல் தச்சர்கள், சிற்பிகள், இவர்கள் மிக திறமைசாலிகளாக திகழ்ந்தனர். இவர்கள் மொரீஷியஸின் தலைநகரமாகிய போர்ட்லூயில் உள்ள முக்கிய வீதிகள், பாலங்கள், கட்டடங்கள், கோயில்கள், மசூதிகள், மாத கோயில்கள் முதலியவற்றையும் கட்டி வைத்தவர்கள். இவர்களது திறமை இன்று வரையில் ஒவ்வொருவரின் வாயிலும் பேசப்படுகிறது. புதுவையிலிருந்து குடியேறியவர்கள் பெரும்பாலோர் கிறித்துவர்கள். பையப்பைய தமிழ்நாட்டில் உள்ள சென்னை, மாயவரம், கோவை, தஞ்சை, மதுரை ஆகிய இடங்களிலிருந்தும் தமிழர்கள் பலர் இங்கு வந்தனர். 1810 ஆண்டில் ஆங்கில ஆதிக்கம் தொடங்கிய பின்னரே இந்திய நாட்டில் உள்ள பீகார், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ் முதலிய மாநிலங்களிலிருந்து குடியேற்றம் நடைபெற்றது. குடியேறியவர்கள் தமிழர்கள் உட்பட கரும்பு வயல்களில் கூலிகளாக பணியாற்ற ஒப்பந்த வேலை திட்டம் கீழ் வரவழைக்கப்பட்டனர். மொரீஷியஸில் குடியேறிய தமிழர்கள் பெரும்பாலோர் வேளாண்மை துறையில் ஈடுபட்டவர்கள். இவர்கள் கிராமியர்கள். அவர்களுள் சிலர் ஊரளவு கற்றவர்களாய் இருந்தார்கள். பெரும்பான்மையோர் கல்லாதவர்கள். அவர்கள் இந்த தீவிற்கு வந்தபோது அவர்கள் பழம் பண்பாட்டின் சிறப்பு கூறுகளையும் தெய்வ பக்தியையும் கூடவே கொணர்ந்தனர். அவர்கள் தம் தாய்மொழியான தீன் தமிழை உயிரினும் மேலாக கருதி மிகுந்த பயபக்தியோடும் ஆர்வத்தோடும் காத்து வந்தனர். இப்படி தமிழர்கள் தமிழ்நாட்டிலிருந்து வந்தவர்கள், வேறு இடங்களிலிருந்து அவர்கள் இங்கே வரவில்லை. இது தமிழர்களுடைய குடியேற்றம்.
மொரீஷியஸில் தற்போது உள்ள மக்கள் தொகையை பற்றி, அங்கு வாழ்கின்றவர்கள் யார் என்பது பற்றி சொல்லுங்களேன்.
மொரீஷியஸில் மக்கள் தொகை கிட்டத்தட்ட 12 லட்சம் மக்கள் இருக்கின்றனர். அந்த 12 லட்சம், அதாவது 1.2 மில்லியன், இந்த 12 லட்சம் பேர்களில் 1 லட்சம் பேர் தமிழர்கள். நாம் நம்முடைய வரலாறு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், முதலில் காலடி வைத்தவன் இந்த நாட்டில் தமிழன்தான். இவர்கள் இங்கு வந்து காடாயிருந்த இந்த நாடு நாடாக்கியவன். இது யாராலும் மறக்கவும் மறுக்கவும் முடியாது. இவர்கள் உழைத்து உழைத்து ஒரு சிலர் தாய் நாட்டிற்கு திரும்பினர், ஒரு சிலர் இங்கே இருந்தனர், ஒரு சிலர் தென்னாப்பிரிக்காவுக்கு போய் அங்கே குடியேறினர். இப்படி இந்த தமிழர்களுடைய வரலாறு. இப்போது உள்ள தலைமுறை 5வது தலைமுறை, இந்த 3வது தலைமுறை ஏதோ அரசியல் காரணத்துக்காக இவர்கள் அந்த மொழியை தொடர்ந்து காப்பாற்ற முடியவில்லை. அதன் பிறகு பல விதமான முயற்சியினால், பல விதமான அமைப்புகளினால், அரசாங்கத்தின் முயற்சியினால் அந்த மொழி, அந்த மொழிக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கப்பட்டது.
அந்த மொரீஷியஸ் தீவு ஒரு பல்லின கலாச்சார நாடா எப்படி?
மொரீஷியஸ்ல பல இன மக்கள் வாழ்கின்றனர். வெறும் இந்தியாவிலிருந்து மட்டும் இங்கு வரவில்லை, ஒரு சிலர் தென்னாப்பிரிக்காவிலிருந்து வந்தார்கள். அப்ப இங்கே இருக்கின்ற நிலை என்று சொன்னால், இங்கே பல இன மக்கள் வாழ்கின்ற ஒரு தீவு. ஐரோப்பியர்கள், ஆப்பிரிக்கர்கள், மொரீஷியர்கள்.
மொரீஷியர்கள் என்று நீங்கள் கூறும்போது அங்குள்ள பூர்வீக குடிமக்களை குறிப்பிடுகின்றீர்களா எப்படி?
இங்கே இந்த பூர்வீகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த இண்டிஜினஸ் பீப்புள் இங்கே இருக்கவில்லை, மொரீஷியஸ்ல இருக்கவில்லை. எல்லாரும் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள், அப்ப இங்கே வந்து குடியேறியவர்கள். பொதுவாக நாம் என்ன சொல்லுகிறோம், நாம் எல்லாரும் மொரீஷியர்கள். நம்முடைய நாட்டின் கொள்கை அந்த வேற்றுமையுள் ஒற்றுமை, அதாவது யூனிட்டி இன் டைவர்சிட்டி.
தமிழ் மக்கள் தங்களின் மொழி மற்றும் சமயம் சார்ந்த அடையாளங்களை எப்படி பேணுகின்றார்கள் சொல்லுங்களேன்.
இங்கே இருக்கின்ற தமிழர்கள் பெரும்பாலோர் கோயிலை வைத்துக் கொண்டு பண்பாட்டை வளர்க்கின்றனர். மொழி அந்த அளவுக்கு இல்லை என்றாலும், சமய விழாக்களில், சமூக விழாக்களில் ஆகிய விழாக்களிலும் கலந்து கொண்டு அந்த தமிழினுடைய அடையாளத்தை நம்மால் காண முடியும். தமிழ் பேச தெரியாதவர்கள், தமிழ் பேசக்கூடியவர்கள் ஆகியோரும் சேர்ந்து விழாக்களை எல்லாம் நடத்துகின்றனர். இது தமிழ்நாட்டில எப்படி அந்த சித்திரை தொடங்கி வைகாசி வரை ஒவ்வொரு மாதத்திலும் விழாக்கள் கொண்டாடப்படுகின்றனவோ, அப்படி இந்த நாட்டில் நாம் அந்த விழாக்களையும் கொண்டாடுகின்றோம். தீபாவளி, பொங்கல் போன்ற பண்டிகைகளும் கொண்டாடுகின்றனர். அப்படி இந்த விழாக்களை எல்லாம் கொண்டாடும் போது தமிழர்கள் பெரும்பாலோர் பெண்கள் தமிழர் அணிகின்ற ஆடை, உடவை, பாவாடை அணிந்து கோவிலுக்கு செல்வதும் உண்டு. ஆண்கள் வேட்டி கட்டி கோவிலுக்கு செல்வதும் உண்டு. இது நம்முடைய இந்த பண்பாட்டின் அடையாளத்தை நாம் பார்க்க முடியும். அப்புறம் இன்னொன்று, இங்கே இருக்கின்ற தமிழர்கள் தமிழ் பேச முடியவில்லை என்றாலும் அந்த உணர்ச்சி இருக்கிறது. அவர்களுடைய மொழிக்கு ஏதாவது தீங்கி வந்தால் சகிப்பதே இல்லை. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய காசோலையில், பணத்தாளில் முதலில் இடம் பெறுவது ஆங்கில எழுத்துக்கள், 2வது இடம் தமிழ் எழுத்துக்கள், 3வது இந்தி எழுத்துக்கள். 10 ஆண்டுகளுக்கு முன்னால் அரசாங்கம் இந்த 2வது இடத்தில் இடம்பெற்ற அந்த தமிழ் எழுத்துக்கள் 3வது இடத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அந்த மாற்றத்தை கண்ட தமிழன் பொறுக்க முடியவில்லை. ஒரு அமைதி படை உருவாக்கி குரல் எழுப்பி கடைசியில் அந்த தமிழ் எழுத்துக்கள் 2வது இடத்திற்கு மறுபடியும் கொண்டு வரப்பட்டன. இது மொழி தெரியவில்லை என்றாலும் அந்த உணர்ச்சி இருக்கிறது. என்னுடைய தாய்க்கு தமிழ் பேச தெரியாது, ஆனால் இவருடைய அப்பா நல்ல தமிழ் பேசுவார். ஆனால் என்னுடைய தாத்தா தமிழ் பேசின போது நாம் அந்த தமிழினுடைய பெருமை அருமை தெரியவில்லை, நாம் எல்லாம் பின்பற்றவில்லை, நாம் எல்லாம் கேலி செய்தோம். ஆனால் அப்ப நாலாவது தலைமுறையாக வந்தவர்கள் நாம் அந்த தமிழை எப்படியாவது படித்து தமிழின் சிறப்புகளை எல்லாம் தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டோம். ஒரு காலத்தில் இங்கே இந்த இலங்கை வானொலி கேட்பதும் உண்டு. இந்த கொழும்பு என்று சொல்வாங்க இங்க, அந்த ரேடியோ இலங்கை வானொலி தான் மாலை தோறும் ஒவ்வொரு தமிழர் வீட்டிலும் அந்த தமிழ் நிகழ்ச்சிகளை எல்லாம் கேட்டு சுவைப்பார்கள். இந்த நாலாவது தலைமுறை என்று சொன்னால் நம்முடைய தலைமுறை தான். நாம் எப்படியாவது இன்னல் பட்டு அடிபட்டு எப்படியாவது நம்முடைய தாய்மொழியை நாம் படிக்க வேண்டும். அந்த மொழியின் அருமை பெருமை தெரிந்து கொள்ள நாம் எப்படியாவது முயற்சி செய்து படிக்க தொடங்கினோம். இங்கே இருக்கின்ற சூழல் தமிழ்நாட்டில் இருப்பது போல அல்ல, இலங்கையில் இருப்பது போல அல்ல. இங்கே எல்லாரும் தமிழ் பேசுவது இல்லை, நாம் பேசுவது கிரியோல். கிரியோல் அது ஒரு புரோக்கன் பிரெஞ்சு, கொச்சை பிரெஞ்சு. எனவே இந்த சொற்களஞ்சம் அல்லது இந்த வொகாபுலரிஸ் என்று பெறுவதற்கு நாம் ஒவ்வொரு சொல்லையும் வேறு மொழி வாயிலாக நாம படிக்க வேண்டும். ஒரு எடுத்துக்காட்டாக மேசை அது தேவோ, நாற்காலி சேர், இப்படியே படிக்க வேண்டிய ஒரு நிலை இருந்தது. இப்படியே படித்து படித்து அரசாங்கத்தினுடைய பெருமுயற்சியினால் ஒவ்வொரு அரசாங்க பள்ளிக்கூடத்திலும் தமிழ் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏன், தமிழ் மட்டுமல்ல ஹிந்தி, உருது, தெலுங்கு, மராட்டி, சீன மொழி, அராபிக், தமிழ் தொடக்க நிலை பள்ளியில் கற்பிக்கப்பட வேண்டும் என்று சட்டமெல்லாம் கொண்டு வந்தது. பிறகு அது வளர்ந்து தொடக்க நிலை பள்ளியில் தமிழ் சொல்லி கொடுக்கப்பட்டது. பிறகு உயர்நிலை, இந்த காலத்தில் பல்கலைக்கழகத்திலும் பட்ட வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. இப்படி ஒரு சூழல் இருந்தது. தமிழர்கள் தம்முடைய தாய்மொழிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. அவர்கள் பொழைக்க வேண்டும், வாழ வேண்டும், குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும். அப்ப மொழி மீது அந்த அளவுக்கு கவலைப்படவில்லை. அரசு செய்த பெருமுயற்சியினால் தமிழ் மட்டுமல்ல மற்ற மொழிகளும் வளர வேண்டும். அதற்கு பலவிதமான திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டன. ஆண்டுதோறும் நாடக போட்டி, தேசிய நாடக போட்டி எல்லா மொழிகளிலும் இடம்பெற்று வருகின்றன. அந்த காலத்தில் நம்முடைய வானொலியில் தமிழ் நிகழ்ச்சி என்று சொன்னால் வாரத்துக்கு ரெண்டு முறைத்தான் தமிழ் நிகழ்ச்சி இருந்தது. ஆனால் இப்போது நாள்தோறும் காலையிலும் பகலிலும் மாலையிலும் இரவிலும் வானொலி நிகழ்ச்சிகள், தொலைக்காட்சியில் நாள்தோறும் இப்பொழுது தமிழ் நிகழ்ச்சிகள் இடம்பெறுகின்றன. ஒரு காலத்தில் 6 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு படம் ஓடும், 3 மாதங்களில் ஒவ்வொரு முறை ஒரு கலை நிகழ்ச்சி இடம்பெறும். இந்த நிலைகள் எல்லாம் மாறிவிட்டன. இப்பொழுது ஒரு நல்ல காலம் என்று நாம் சொல்ல வேண்டும்.
மொரிஷியஸ் தீவில் தமிழ் இயக்கங்கள் அல்லது அமைப்புகள் எப்படி இயங்குகின்றன சொல்லுங்களேன்.
இந்த இக்காலத்து தமிழ் இளைஞர்கள் அமைதியான அரிய தமிழின புரட்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒவ்வொரு சிற்றூர் தோறும் சிறு பள்ளி என்று திட்டமிட்டு அப்பள்ளிகளில் தமிழ் மொழியையும் இலக்கியமும் புகட்டி வருகின்றனர். இவை மாலை நேர பள்ளிகள் என்று சொல்லுகிறோம், ஈவினிங் ஸ்கூல். தீவினை வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு என பிரித்து வட தமிழ், தென் தமிழ், கீழை தமிழ், மேலை தமிழ் மன்றங்கள் அமைத்து அவற்றின் வாயிலாக 5ஆம் படிவம் முடிய தமிழ் புகட்டுகின்றனர். இந்த பள்ளிகள் சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை தோறும் நடைபெறுகின்றன. ஆண்டுதோறும் மாணவர்களுக்கு தேர்வுகளும் நடத்துகின்றார்கள்.
அடுத்து மொரிஷியஸில் உள்ள சைவ ஆலயங்கள் குறித்து கூறுங்களேன்.
ஐபூச காவடி என்று சொன்னால் இந்த நாட்டில் விடுமுறை நாள், பப்ளிக் ஹாலிடே தைபூச காவடி. மொரிஷியஸில் ஏறக்குறைய 120 கோயில்கள் இருக்கின்றன. பெரும்பாலும் முருகன் கோவில், மாரியம்மன் கோவில், திரௌபதியம்மன் கோவில், இப்படி தமிழ்நாட்டில் எப்படி கோவில்கள் இருக்கின்றனவோ அப்படியே இங்கே கோயில்கள் இருக்கின்றன. அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் கட்டிய கோவில்கள் சிறிய சிறிய கோவில்கள். ஆனால் இந்த காலத்தில் தமிழ்நாட்டிலிருந்து சிற்பிகள், ஸ்தபதிகள் இவர்கள் எல்லாம் இங்கே வந்து அந்த கோவில்களை எல்லாம் புதுப்பித்து தமிழர் கோயில் எப்படி அமைத்தார்கள் அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் அல்லது இந்த காலத்து தமிழ் கோயில்களை போல கட்டி நமக்கு கொடுக்கின்றனர். கோயில் இங்கே ஒரு முக்கியமான இடம் பெறுகிறது. அர்ச்சகர்கள் பெரும்பாலோர் தமிழ்நாட்டிலிருந்து வந்தவர்கள். அண்மையில் நம்முடைய நாட்டில் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்குள்ள தமிழர்களை கூப்பிட்டு ஒரு சிலர் கூப்பிட்டு பயிற்சி வகுப்பு நடத்தியிருக்கிறோம். இப்படிப்பட்ட பயிற்சினால் தமிழில் வழிபாடு நடத்துவது, நாம் தமிழ் வழிபாடு கொண்டு வர விரும்புகிறோம். கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று உலகநாத பாண்டியர் சொன்னது போல இங்கேயும் ஒவ்வொரு ஊரிலும் ஒரு கோயில் இருக்கிறது. இப்படி அந்த பண்பாடு தமிழ்நாட்டில் இருப்பது போல இங்கே உள்ளது.
மொரிஷியஸ் நாட்டில் அரசியலில் ஈடுபட்டிருக்கும் தமிழர்கள் பற்றி கூறுங்களேன்.
ஒரு தமிழ் அமைச்சர் இருக்கின்றார், அவர் செய்தி தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக விளங்குகிறார். இவருடைய பெயர் மாண்புமிகு தசரதன் சிதம்பரம் பிள்ளை. எதிர்கட்சியில் 2 தமிழர்கள் இருக்கின்றார்கள். இப்படியே அரசியல் என்று பார்த்தால் தமிழர்களுடைய பங்கு மிகவும் குறைவுதான். நம்முடைய குடியரசு துணைத் தலைவர் ஒரு தமிழர், இவருடைய பெயர் மாண்புமிகு அங்கிடி வீரைய சக்யார். இப்படி உயர்நிலையில் இருக்கின்றவர்கள் பெரும்பாலூர் தமிழர்தான்.
மொரிஷியஸ் வாழ் தமிழர்களின் வாழ்வியல் குறித்த தகவல் கேட்டோம். அளித்தவர் மொரிஷியஸ் தீவில் பிறந்து வளர்ந்து அங்கே தமிழ் பணியாற்றும் கதிர்வேல் அவர்கள்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.